ஆண்டவரின் திருமுழுக்கு திருநாள் ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, தந்தை மகன் உறவை கூறும் பல கதைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். அவற்றில் என் மனதில் ஆழமாய் பதிந்த ஒரு கதை இது. டீனேஜ் இளைஞன் ஒருவன் தன் தந்தையோடு வாழ்ந்து வந்தான். இருவரிடையிலும் மிக ஆழமான அழகான உறவு இருந்தது. இளைஞன் கால்பந்தாட்டத்தில் அதிக ஆர்வம் கொண்டவன். ஆனால் அவன் உடல் அந்த விளையாட்டிற்கு ஏற்றது போல் வலுமிக்கதாக இல்லை. இருந்தாலும் அவனுக்கிருந்த ஆர்வத்தைக் கண்டு பயிற்சியாளர் கல்லூரி கால்பந்தாட்ட குழுவில் ஓர் இடம் கொடுத்தார். பல போட்டிகளில் விளையாடும் வாய்ப்புகள் அந்த இளைஞனுக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் அவன் ஓரத்திலிருந்து தன் குழுவினரை உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பான். தன் மகன் களமிறங்கி விளையாடவில்லை என்றாலும் அவனது குழு விளையாடும் ஒவ்வொரு போட்டிக்கும் அவனுடைய தந்தை வருவார், உற்சாகமாக கைத்தட்டி ரசிப்பார். ஈராண்டுகள் இப்படியே உருண்டோடின. முக்கியமான ஒரு போட்டி நெருங்கி வந்ததால் குழுவினர் அனைவரும் வெறியுடன் பயிற்சி பெற்று வந்தனர். இந்த இளைஞனையும் சேர்த்து போட்டிக்கு முந்தின நாள் இளைஞனின் தந்தை இறந்துவிட்ட செய்தி வந்தது. பயிற்சியாளர் இளைஞனை ஆதரவாக அணைத்து ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். போட்டியை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினார். அடுத்த நாள் முக்கியமான அந்த போட்டியில் இளைஞனின் குழு சரிவர விளையாடவில்லை, எனவே தோற்கும் நிலையில் இருந்தனர். விளையாட்டின் பாதி நேர இடைவேளையின் போது அந்த இளைஞன் திரும்பி வருவதை குழுவினர் பார்த்தனர். அதுவும் குழுவின் சீருடை அணிந்து விளையாட வந்திருந்தான் அந்த இளைஞன். கால்பந்தாட்டத்தின் மீது அவனுக்கு இருந்த ஆர்வம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனாலும் அதற்காக இப்படியா? தந்தையின் அடக்கம் முடிந்தும் முடியாமல் அவன் விளையாட்டுத் திடலுக்கு வந்தது அனைவருக்கும் அதிர்ச்சியை தந்தது. அவனுக்கும் அவன் தந்தைக்கும் இருந்த நெருங்கிய உறவை அனைவரும் கண்ணார பார்த்திருந்தனர். எனவே பாசமிகுந்த அந்த தந்தையை புதைத்த அன்றே அவன் விளையாட வந்திருந்ததை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. திடலுக்கு வந்த இளைஞன் பயிற்சியாளரிடம் நேரே சென்றான். சார், இந்த இரண்டாவது பாதியில் தயவு செய்து என்னை விளையாட அனுமதியுங்கள் என்று கெஞ்சி கேட்டான். ஏற்கனவே தன் குழு தோற்றுக்கொண்டிருந்த சூழலில் இவனை விளையாட அனுமதித்தால் நிலைமை இன்னும் மோசமாகுமே என்று பயிற்சியாளர் பயந்தார். எனினும் அந்த இளைஞனின் மனதை உடைக்க விரும்பவில்லை. மேலும் கண்ணீர் நிறைந்திருந்த அந்த இளைஞனின் கண்களில் தெரிந்த ஆர்வம் பயிற்சியாளரை ஏதோ செய்தது. இனியும் இழப்பதற்கு என்ன இருக்கிறது? இந்த இளைஞனாவது மகிழ்வடையட்டுமே என்ற எண்ணத்தில் பயிற்சியாளர் அனுமதி தந்தார். இரண்டாவது பாதியில் அந்த இளைஞனின் அற்புதமான விளையாட்டால் தோற்கும் நிலையில் இருந்த அவனது குழு வெற்றியடைந்தது. அவனது குழுவினருக்கு ஆனந்த அதிர்ச்சி எதிரணிக்கும் அதிர்ச்சிதான். ஆட்டத்தின் முடிவில் அந்த இளைஞனை தோள்களில் சுமந்து ஆரவாரம் செய்தனர். ஆரவாரம் எல்லாம் ஓய்ந்த பின் பயிற்சியாளர் அந்த இளைஞனிடம், தம்பி, என்னால இதை நம்பவே முடியலையே, உனக்கு என்ன ஆயிற்று? எங்கிருந்து வந்தது உன் பலம் திறமை எல்லாம் என்று நேரடியாகவே கேட்டார். இளைஞன் கண்ணீரோடு பேசினான்.
சார், என் அப்பா இறந்துவிட்டார் என்பது மட்டுமே உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவருக்கு பார்வை திறன் கிடையாது என்பது உங்களுக்கு தெரியுமா
என்று கேட்டான். குழுவினரும் பயிற்சியாளரும் அதிர்ச்சியில் அவனை பார்த்தனர். இளைஞன் தொடர்ந்து பேசினான்.
ஆம், என் அப்பாவுக்கு பார்வை திறன் கிடையாது. ஆனால் எனது குழுவின் ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் தவறாமல் வந்து என்னை உற்சாகப்படுத்தினான். இன்று இந்த ஆட்டத்தைத்தான் முதன் முதலாக அவர் வானிலிருந்து கண்ணார கண்டிருப்பார். அவர் பார்க்கிறார் என்பதற்காக அவரை மகிழ்விக்க நான் என் முழு திறமையை இன்று வெளிப்படுத்தினேன்
என்று அவன் சொல்லி முடிக்கும் போது அங்கிருந்தவர் அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. ஆனந்த கண்ணீர். அன்பு இதயங்களே, புறக்கண்களால் பார்க்க முடியாத ஒரு தந்தை தன் மகனை அவனது கனவிலும் திறமைகளிலும் வளர்த்த கதை இது. புறக்கண்களால் மனிதர்களாகிய நாம் பார்க்க முடியாத விண்ணகத் தந்தை தன் மகன் இயேசுவின் கனவுகளை துவக்கி வைத்த ஒரு நிகழ்வை இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்றது. இயேசு யோர்தானில் திருமுழுக்கு பெற்றதும் தந்தை அவரை உலகிற்கு பெருமையோடு அறிமுகப்படுத்தினார். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன்.
அப்பா, உந்தன் அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. அப்பா, உந்தன் அப அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை.
அன்பு இதயங்களே, உலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரினத்திலும் மனித குழந்தை வளர்வதற்கு எடுத்துக்கொள்ளும் காலமே அதிகமான காலம். உடல் அளவில் ஒரு குழந்தையின் வளர்ச்சியை பல்வேறு பருவங்களாக நாம் கொண்டாடுகின்றோம். அதேபோல் உள்ளத்தளவில் அறிவுத்திறனில் அக்குழந்தைகள் வளர்வதையும் நாம் பல வழிகளில் கொண்டாடுகின்றோம். ஓர் இளைஞன் அல்லது இளம் பெண் தன்னையே ஆளும் திறமை பெறுவதை பல கலாச்சாரங்களும் மதங்களும் சடங்குகள் வழியாக கொண்டாடுகின்றன. இனி இந்த இளைஞன் அல்லது இளம் பெண் இந்த உலகை தனியே சந்திக்கும் திறமை பெற்றுள்ளனர் என்று இந்த கொண்டாட்டங்கள் வழியாக நாம் பறைசாற்றுகின்றோம், இல்லையா? அன்பு நெஞ்சங்களே, நமது மனித வளர்ச்சியின் படிகளை எண்ணி பார்க்க இந்த ஞாயிறு நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. அதிலும் நாம் ஒவ்வொருவரும் நமது சொந்த வாழ்வை நாமே நிர்ணயிக்கும் முக்கிய நிலையை எண்ணி பார்க்க இந்த ஞாயிறு ஒரு நல்ல தருணம். இயேசு யோர்தான் நதியில் திருமுழுக்கு பெற்றதை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். தன் வாழ்வையும் பணியையும் குறித்து உறுதியானதொரு முடிவெடுத்த இயேசு தன் முதல் அடியை எடுத்து வைக்கின்றார். அவர் எடுத்து வைத்த முதல் அடியை தண்ணீரில், அதுவும் ஓடுகின்ற ஆற்று நீரில் எடுத்து வைத்தார். இது நம் சிந்தனைகளை தூண்டும் அழகான ஓர் அடையாளம். அன்பு இதயங்களே, உறுதியான தரையில் நிற்பதற்கும் ஓடும் நீரில் நிற்பதற்கும் வேறுபாடுகள் அதிகம் உண்டு. இயேசு தன் பணியை துவக்கிய வேளையில் இஸ்ரேல் சமுதாயம் பல வழிகளில் நிலையற்ற ஒரு சமுதாயமாக இருந்தது என்பதை யோர்தானில் ஓடிய அந்த நீர் உருவகப்படுத்தியதோ என்று எண்ணத் தோன்றுகின்றது. இனி தொடரும் தன் பணிவாழ்வில் தந்தையாம் இறைவனின் அன்பை தவிர வேறு எதுவும் இயேசுவுக்கு உறுதி அளிக்காது என்பதை உணர்த்துவதற்காக இயேசு தன் பணிவாழ்வின் முதல் அடியை ஓடும் நீரில் எடுத்து வைத்தாரோ? அன்பர்களே, ஓடும் நீரில் மற்றொரு அழகும் உண்டு. தேங்கி நிற்கும் நீரை விட ஓடும் நீரில் உயிர்கள் வாழவும் வளரவும் வாய்ப்பு அதிகம் உண்டு. இயேசுவும் ஓடும் நீரைப் போல் பலருக்கு வாழ்வளிக்க விரும்பியதால் ஓடும் ஆற்று நீரை தன் பணிவாழ்வின் முதல் தளமாக தேர்ந்தெடுத்தாரோ? மேலும் அந்த ஆற்று நீரில் இயேசு தனியே தன் திருமுழுக்கை பெறவில்லை. மக்களோடு மக்களாக கலந்து கரைந்து நின்றார். எந்த மக்களை விடுவிக்க அவர் தீர்மானித்தாரோ அந்த மக்களில் ஒருவராக அவர் மாறினார். அன்பு இதயங்களே, ஓடும் நீரில் இறங்கியது, மக்களோடு மக்களாக கரைந்தது என்ற இந்த இரு செயல்கள் வழியாக தன் பணியின் நோக்கத்தை இயேசு உலகறிய செய்தார். விண்ணகத் தந்தையும் தன் பங்கிற்கு தன் அன்பு மகனை உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தார். என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று தந்தை வானிலிருந்து முழங்கிய போது தன் மைந்தனுக்குரிய தன் பணியை செய்யும் ஊழியனுக்குரிய இலக்கணத்தை இந்த உலகறிய செய்தார். அந்த இலக்கணம் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு இறைவாக்கினர் எசையா மூலமாக சொல்லப்பட்டுள்ளது.
இறைவாக்கினர் எசாயா பிரிவு 42. இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன்.
ஏதோ வருகின்றேன், நான் ஏதோ வருகின்றேன். இயேசுவின் நல்வார்த்தை நம்பி இதோ வருகின்றேன். பார்வையற்றோர் பார்க்க, காது கேளாதவர் கேட்க, என்னை படைத்தவரின் துணை கொண்டு இதோ வருகின்றேன். இதோ வருகின்றேன், நான் இதோ வருகின்றேன். இயேசுவின் நல்வார்த்தை நம்பி இதோ வருகின்றேன்.
இறுதியாக அன்புள்ளங்களே, சிறப்பான சில வேண்டுதல்களோடு நம்முடைய சிந்தனைகளை இன்று நிறைவு செய்வோம். கடந்த டிசம்பர் மற்றும் நடைபெறும் ஜனவரி மாதங்களில் பல இளையோர் தங்கள் குருத்துவ பயிற்சியை முடித்துவிட்டு அருள் பணியாளர்களாக திருநிலைப்படுத்தப்பட்டனர். குழந்தைகளாக இருந்தபோது திருமுழுக்கு பெற்ற அவர்களுக்கு இதுவும் ஒரு வகை திருமுழுக்கு அனுபவம்தான். இறைவனின் அன்பார்ந்த மக்கள் என்ற உறுதிப்பாட்டை உள்ளூர உணர்ந்தவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் இறைவாக்கினர் எசையா கூறும் இறை ஊழியர்களாக தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அன்பு இதயங்களே, அடுத்து வரும் நாட்களில் பொங்கல் திருவிழாவையும் உழவர் திருவிழாவையும் கொண்டாடவிருக்கின்றோம். இயற்கையும் மனித உறவுகளும் உழவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்றும், உழவர்கள் வாழ்வதால் இந்த உலகமும் வாழ வேண்டும் என்றும் இறைவனிடம் சிறப்பாக மன்றாடுவோம். அதேபோல் ஜனவரி 14 இச்செவ்வாயன்று முகமது நபி அவர்கள் பிறந்த நாளான மிலாடி நபி விழா கொண்டாடப்படுகின்றது. இஸ்லாமிய நண்பர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஒரு குடும்பமாக சேர்ந்து மன்றாடுவோம். அன்பு இதயங்களே, நாம் அனைவருமே இறைவனின் அன்புக்குரிய குழந்தைகள் என்பதை இந்த புதிய ஆண்டில் மீண்டும் ஒருமுறை உணர்வதற்கு இந்த ஞாயிறு வழிபாட்டின் வழியாக இறைவன் நம் அனைவருக்குமே நல்லொளியை தர வேண்டும் என்று ஒருவர் ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம்.
அடிமைகளின் சங்கிலியை உடைக்க இதோ வருகின்றேன், அருட்சாதனம் நிறைவேற்ற அவரோடு வருகின்றேன். அடிமைகளின் சங்கிலியை உடைக்க இதோ வருகின்றேன், அருட்சாதனம் நிறைவேற்ற அவரோடு வருகின்றேன். ஏழ்மை என்றும் அடிமை என்றும் இல்லை இந்த உலகிலே, சமத்துவத்தை படைக்க இறை சமூகத்தை எழுப்ப ஆற்றல் தரும் ஆண்டவரை நம்பி வருகின்றேன். இதோ வருகின்றேன் நான், இதோ வருகின்றேன். இயேசுவின் நல் வார்த்தை நம்பி இதோ வருகின்றேன். பார்வையற்றோர் பார்க்க, காது கேளாதவர் கேட்க, என்னை படைத்தவரின் துணை கொண்டு இதோ வருகின்றேன். இதோ வருகின்றேன் நான், இதோ வருகின்றேன்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.